நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வசை. செப்டம்பர் மாதம் 13 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் சக கைதி ஒருவரால் இன்று கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது குறித்த செய்தி.
தூக்கத்துல இவன் இருக்கும் போதே அவன் உள்ள வந்திருக்கான். உள்ள வந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கான். என் பையன் வெளியே இல்லப்ப. இவன் தூக்க கலக்கத்துல உள்ள இருந்ததுனால இவனால எதுவும் சமாளிக்க முடியல. கையில தடுத்திருக்கான், ரெண்டு கையிலயும் அடிபட்டு இருக்கு.
இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இடைக்கால கொடுப்பனவு திடீரென நிறுத்தப்பட்டது குறித்த செய்தி.
மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை செய்யறதுக்கும். சம்பளம் கூட்டி பேசி சம்பளம் கொடுக்க வரைக்கும் இந்த இடைக்கால கொடுப்பனவுன்னு சொல்லி அந்த 2000 கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும். இல்லைன்னா கஷ்டம்தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கும்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
சிரியாவில் போர் நிறுத்தம் தொடங்கி ஒரு நாள் முழுவதும் அது கடைபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் முற்றுகையிடப்பட்ட இடங்களில் அவசர உதவிப் பொருட்கள் விநியோகத்தை புதன்கிழமையன்று தொடங்கலாம் என உதவி முகமைகள் நம்புகின்றனர். அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமைத்துள்ள ரஷ்யா போராளிகளால் 20 மேற்பட்ட போர் நிறுத்த மீறல்கள் நடைபெற்றுள்ளது எனவும், ஆனால் பொதுமக்களின் உயிரிழப்புகள் குறித்த செய்திகள் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அவசிய மனிதாபிமான உதவிகளை வழங்க வடக்கு சிரியாவில் உள்ள ஒரு முக்கிய சாலைகளில் தங்களின் படைகளை ரஷ்யா அமர்த்தியுள்ளது.
வடக்கு ஜெர்மனியில் பல வீடுகளில் தீவிர சோதனை நடத்திய 200 போலீஸ் அதிகாரிகள் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பிற்காக தாக்குதல் நடத்த தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டதாக புலம்பெயர்ந்த 3 சிறிய நாட்டு பிரஜைகளை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். அரசாங்க வழக்கறிஞர்கள் கைதான இளைஞர்கள் கடந்த ஆண்டு ஜெர்மனிக்கு வந்ததாக தெரிவித்தனர்.
ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகையில், கைதான மூவருமே பால்கன்ஸ் வழியாக ஜெர்மனிக்கு வந்துள்ளனர். இதுவரை அவர்களின் தாக்குதல் திட்டங்கள் குறித்த உறுதியான ஆதாரங்கள் இல்லை. இவர்கள் IS அமைப்பின் ஆணைக்காக காத்திருந்தனர் என்று கருதப்படுகிறது என்றார்.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒழுக்க நெறிமுறைகளை அங்கேறி மீறியதற்காக ஒன்றியத்திலிருந்து தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும் என லக்சம்பர்க் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாங் அசல்பான் தெரிவித்துள்ளார். அசல்பான் பேசுகையில், விக்டோர் ஓபான் கீழுள்ள அங்கேரியின் தேசியவாத அரசு கிட்டத்தட்ட வனவிலங்குகளை நடத்துவது போல குடியேறிகளை நடத்துகிறது. அவர்கள் வெளியிலேயே இருக்குமாறு முள்வேலிகளை அமைத்துள்ளது. ஹங்கேரி அவர்களை சுட ஆணைகள் பிறப்பிக்க வெகு தூரம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும், ஹங்கேரி நாட்டில் ஊடகம் மற்றும் நீதித்துறையில் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.
சீனாவின் பொம்மை நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படும் குறைந்த அதிகாரம் கொண்ட நாடாளுமன்றம் ஒரு மாகாணத்தின் சுமார் பாதி அளவு உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்துள்ளது. தேர்தலில் மோசடி செய்து உறுப்பினர் பதவியை பெற்றனர் என தெரிய வந்த பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுருக்கமான அறிவிப்பை வெளியிட்டுள்ள சீன அரசின் செய்தி முகமை, லியோனிங் மாகாணத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பிரமுகர்களில் 45 பேர் தேர்தலில் மோசடி செய்ததாக தெரிவித்துள்ளது.
உலகின் மிகப்பெரிய ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனமான சாம்சங் அடுத்த வாரத்திலிருந்து தென்கொரிய வாடிக்கையாளர்கள் அதன் சமீபத்திய சாதனத்தை பயன்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளது. டசன் கணக்கான சாம்சங் தயாரிப்பு கேலக்சி நோட் 7 அலைபேசிகள் தீப்பிடித்து அல்லது வெடித்து சிதறிய பிறகு திரும்ப பெறப்பட்டது. ஒரு புதிய மென்பொருள் அலைபேசிகளின் பேட்டரிகள் 60% வரை மட்டுமே நிறைவடைய செய்து அதை அதிக வெப்பமடைவதிலிருந்து தடுக்கிறது என தென்கொரிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த மாற்றம் உலகம் முழுவதும் எப்போது அமல்படுத்தப்படும் என்பது தெளிவாக இன்னும் தெரியவில்லை.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். காவிரி பிரச்சனையில் கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் நேற்று திங்கட்கிழமை நடந்த வன்முறையில் ஏராளமான வாகனங்கள் தீயிட்டு கொழுத்தப்பட்டன. பல சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் இன்று வன்முறை கட்டுக்குள் வந்துள்ளது. அதே நேரத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நாளை பிரதமரை சந்தித்து பேச முடிவு செய்துள்ளார். இது பற்றி பெங்களூருவில் உள்ள பத்திரிகையாளர் முத்துமணியிடம் விவரம் கேட்டேன்.
உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து காவிரி நதியில் இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட்டப்பட்டதால் தமிழக பதிவன் கொண்ட பேருந்துகள், லாரிகள், கார்கள், வேன்கள் போன்ற 97 வாகனங்கள் கன்னட அமைப்பினர் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. ஆங்காங்கே சாலைகள் கிடங்கை கொழுந்துவிட்டு இருந்த பேருந்துகளால் பெங்களூரு மண்டியா மாவட்டங்கள் போர்க்களம் போல காட்சியளித்தன. பெங்களூரில் குறிப்பாக ஆங்காங்கே கலவரம் வெடித்ததால் பதற்றமான பகுதியில் நள்ளிரவு முதல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. 20 படையணிகள் கொண்ட மத்திய காவல் பின்னால் களத்தில் இறங்கப்பட்டு பாதுகாப்பை பலப்படுத்தியதோடு கலவரக்காரர்களை கண்டதும் சுட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனால் பெங்களூரு மற்றும் மண்டியாவில் இந்த கலவர சூழல் தணிந்து வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைந்திருக்கின்றன. திருதுர்காவில் தமிழக பண்பிதழ் பதிவன் கொண்ட லாரி ஒன்று இன்றும் தீக்கரையானது. எக்கநள்ளி, மாகடி சாலை உள்ளிட்ட சில இடங்களில் ஒரு சில தீவிப்பு சம்பவங்கள் தவிர பெங்களூர் மண்டியாவில் வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை. பெங்களூர் முழுவதும் 144 தடை உத்தரவு அமல் இருப்பதாலும் இயல்பு நிலை திரும்பியுள்ளதாலும் ஊரடங்கு உத்தரவு படிப்படியாக தளர்த்தப்பட்டுள்ளது. மாலையில் பேருந்துகள், மெட்ரோ ரயில் சேவைகள் படிப்படியாக தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சாலைகளில் வாகன நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டன.
நேற்று நடந்த வன்முறை தொடர்பாக யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா?
இன்றைக்கு 335 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க.
முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலே வந்து அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது, என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன?
கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரதமரை சந்திப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. மேலும் உச்ச நீதிமன்றம் நேற்று வழங்கியுள்ள தீர்ப்பின்படி காவிரி நதியிலிருந்து செப்டம்பர் 17 முதல் 20 வரை வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீரை தமிழகத்திற்கு வழங்கவும் அமைச்சரவை ஒப்புகை அளித்துள்ளது. பின்னர் செய்தியாளர்கள் பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் தமிழகத்தில் வாழும் கணவர்களுக்கு அம்மாநில அரசு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாகாது என்பதை கர்நாடக மற்றும் தமிழக மக்கள் உணர்ந்து வன்முறையை கைவிட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கர்நாடகத்தில் இயல்நிலை திரும்பியுள்ளதால் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், பள்ளி கல்லூரிகள், பேருந்துகள், ரயில்கள் நாளை முதல் வழக்கம் போல் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்றைக்கு தன்னுடைய சுற்றறையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கர்நாடகம் மற்றும் தமிழகத்தில் நடந்து வரும் கலவர சூழலை பற்றி கவலை தெரிவித்துள்ளார். அமைதியாக இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், நாம் அனைவரும் ஒரே நாட்டு மக்கள் என்பதை உணர்ந்து அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
பெங்களூர் பத்திரிகையாளர் முத்துமணி. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் சக கைதி ஒருவரால் இன்று கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். அது குறித்த செய்தியை வழங்குகிறார் முரளிதரன்.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பேரறிவாளனை சக கைதி ஒருவர் தாக்கியுள்ளார். சிறைத்துறையின் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியால் பேரறிவாளன் தாக்கப்பட்டிருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பேரறிவாளனை செவ்வாய்க்கிழமையன்று காலையில் சக கைதியான ராஜேஷ் கண்ணா என்பவர் இரும்பு பைப் ஒன்றினால் தாக்கியதாக கூறப்படுகிறது. தலையிலும் கைகளிலும் காயமடைந்த அவருக்கு சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இரு கைதிகளுமே வெவ்வேறு பிரிவுகளில் அடைக்கப்பட்டிருந்த நிலையிலும் இந்த தாக்குதல் சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து சிறைத்துறை விசாரித்து வருகிறது. காயமடைந்த பேரறிவாளனை அவரது பெற்றோர் வேலூர் சிறையில் சென்று சந்தித்தனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பேரறிவாளனின் தாயார் அற்புதமம்மாள், சிறைத்துறை மீதுள்ள கோபத்தினால்தான் ராஜேஷ் கண்ணா தன் மகனை தாக்கியுள்ளதாக தெரிவித்தார்.
தூக்கத்துல இவன் இருக்கும் போதே அவன் உள்ள வந்திருக்கான், உள்ள வந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கான். என் பையன் வெளியே இல்லப்ப, இவன் தூக்க கலக்கத்துல உள்ள இருந்ததுனால இவனால எதுவும் சமாளிக்க முடியல. கையில தடுத்திருக்கிறான், ரெண்டு கையிலயும் அடிபட்டு இருக்கு, உள்ள கையில ரத்தம் அடி இதுவா இருக்கு, முட்டியில அடிச்சிருக்கிறான், தலையில அடிச்சிருக்கிறான், தலையில 4 தையல் போட்டுக்கிறாங்க. அவன் கதவை திறந்த உடனே நேரா வந்துக்கிறான், என்ன தொட்டா வெளியாகும், இது பிரச்சனை, அவன் பிரச்சனைன்றதுக்கு என்ன தொட்டுக்கிறான்மா, வேற அவனுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. சிறை நிர்வாகத்து மேல உள்ள அந்த காழ்ப்புணர்ச்சி இப்படி வெளிப்படுத்திருக்கிறான். சூப்பரண்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு. அவரும் சொல்றாரு, நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா இப்படி ஒண்ணு நடந்து போச்சு.
பேரறிவாளனை தாக்கிய ராஜேஷ் கண்ணா கொலை மற்றும் கடத்தல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறைத்துறை கண்காணிப்பாளரின் கருத்தை பெற பலமுறை முயன்றும் அவர் பதிலளிக்கவில்லை. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உடனடியாக பேரறிவாளனை சிறை விடுப்பில் அனுப்ப வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வருகிறார்.
முரளிதரன் வழங்கிய அந்த செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அவ்வாறு அனல் மின் நிலையம் அமைக்க முடிவெடுக்கப்படவில்லை என நீதிமன்றத்தில் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து KS உதயகுமார்.
சம்பூர் பகுதியில் அனல் மின் நிலையம் ஒன்றை அமைக்க தீர்மானங்கள் எதுவும் எடுக்கவில்லை என்று அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட மின் நிலையம் அமைப்பதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சூழல் பாதுகாப்பு மன்றம் தாக்கல் செய்த மனு அழைக்கப்பட்ட போது அரசு தரப்பின் வழக்கறிஞர் இதனை அறிவித்தார். சம்பூர் பகுதியில் சூழல் சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக அனல் மின் நிலையம் ஒன்றை அமைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மின் நிலையம் அமைக்கப்பட்டால் சூழல் ரீதியாக பாரிய அழிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பது வருவதாக மனுமூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதனை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு மனுமூலம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரசு தரப்பின் வழக்கறிஞர், சம்பூர் பகுதியில் அனல் மின்நிலையம் ஒன்றை அமைக்க அரசாங்கம் எந்தவிதமான தீர்மானங்களையும் எடுக்கவில்லை என்று அறிவித்தார். எனவே இந்த மனுவை முன்கொண்டு செல்லும் அவசியம் ஏற்பட மாட்டாதென்றும் அவர் தெரிவித்தார். இதன்படி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உறுதிமொழியை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பின்னர் மனு மீதான விசாரணைகளை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்தனர்.
கே.எஸ். உதயகுமார். இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கடந்த இரு மாதங்களாக வழங்கப்பட்டிருந்த இடைக்கால கொடுப்பனவு இம்மாத சம்பளத்தில் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த செய்தியுடன் ஆர். உதயகுமார்.
மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்த ரூபாய் 2500 இடைக்கால கொடுப்பனவு இம்மாத சம்பளத்தில் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. நிரந்தர சம்பள உயர்வு கிடைக்கும் வரை இக்கொடுப்பனவு கிடைக்குமென்று எதிர்பார்ப்புடன் இருந்த தங்களுக்கு அது ஏமாற்றமாகி விட்டதாக தொழிலாளர்களினால் கவலையும் விசனமும் வெளியிடப்பட்டுள்ளன.
25 நாள் வேலை செஞ்சா 2500 ரூபா, 10 நாள் வேலை செஞ்சிருந்தா 1000 ரூபா அப்படி கொடுத்திருந்தாங்க. ஒரு 2 மாசம் கொடுத்தாங்க, 2 மாசத்துக்கு கொடுத்தாங்க. அது இந்த மாதிரி சம்பளத்துக்கு அப்படி கிடைக்கல எங்களுக்கு. நாங்க எதிர்பார்த்த மாதிரி இடைக்கால கொடுப்பனவும் 100 ரூபா போய் கொடுத்ததும் அதுவும் இல்ல, சம்பளம் கூட்டி தர்ற மாதிரி அதுவும் கொடுக்கல. அதனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலை செய்யறதுக்கும். சம்பளம் கூட்டி பேச்சு பேசி சம்பளம் கொடுக்கும் வரைக்கும் இந்த இடைக்கால கொடுப்பனவுன்னு சொல்லி அந்த 2500 ரூபா கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும், இல்லைன்னா கஷ்டம்தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கும்.
ஏற்கனவே வங்கி கடன் மூலமே இக்கொடுப்பனவு வழங்கப்பட்டதாக தோட்ட நிர்வாகங்கள் கூறுகின்றன. தொடர்ந்தும் அப்படி தங்களால் வழங்க முடியாது என்றும் தோட்ட நிர்வாகங்கள் தெரிவிக்கின்றன. நிரந்தர சம்பள பிரச்சினைக்கு 2 மாத காலத்துக்குள் தீர்வை காண முடியும் என்ற எதிர்பார்ப்புடனே இந்த இடைக்கால கொடுப்பனவு பற்றி அறிவிக்கப்பட்டதாக அரச தரப்பு கூறுகின்றது. அடுத்த சில நாட்களுக்குள் நிரந்தர சம்பள உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்கின்றார் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் வடிவேல்.
இறுதியாக நடந்த பேச்சுவார்த்தையில சம்பளம் உட்பட முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் ஏனைய தொழிற்சங்கங்கள் இதுல ஒருமைப்பாட்டுக்கு வராமல் காரணத்தினால அன்று கையொப்பம் விடாமலேயே ஒத்தி வைக்கப்பட்டது. ஆனா கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தொழிலமைச்சர் அவர்களும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர்களும் கூறியிருக்கின்றார் இந்த வார இறுதிக்குள் ஒரு முடிவை கண்டு தோட்ட தொழிலாளருக்கு நியாயமான சம்பள உயர்வை இந்த வாரத்துக்குள்ள பெற்றுக் கொடுத்து அது கூட்டம் கையொப்பம் போடுறதுக்கு தான் உண்மைக்கும். இது எப்படி எதிர்வரும் நாட்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து அந்த மக்களுக்குரிய ஒரு விமர்சனத்தை பெற்றுக்கூடிய ஏற்பாடுகள் தான் செய்து கொண்டிருக்கிறோம்
என்றார் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுரேஷ் வடிவேல்.
ஆர். உதயகுமார். அடுத்து முன்னாள் விடுதலை புலிகளுக்கு விச ஊசி செலுத்தப்பட்ட தொடர்பான ஒரு செய்தி. அரச படையினரால் தாங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தங்களுக்கு விச ஊசி மருந்து ஏற்றப்பட்டது அல்லது ரசாயனம் கலந்த ஊசி மருந்து ஏற்றப்பட்டது என முன்னாள் விடுதலை புலிகள் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் ஐநா மனித உரிமைகளுக்கான அலுவலகம் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் அரச சட்டத்தரணிகள் அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. சர்வதேச மட்டத்தில் தரமும் தகுதியும் வாய்ந்த மருத்துவ நிபுணர்களை உள்ளடக்கிய விஞ்ஞானிகள் குழு ஒன்றை அமைத்து இவ்வாறு விஷ ஊசி ஏற்றப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்துள்ளன. முன்னாள் விடுதலை புலிகளை உடற்பரிசோதனை செய்ய வேண்டும் என அந்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இத்தகைய மருத்துவ நிபுணர்களை கொண்ட விஞ்ஞானிகள் குழு இலங்கை அரசின் அனுமதி பெற்று இங்கு வந்து பரிசோதனைகளை நடத்துவதுடன் எல்லா விதமான பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த குழு சமர்ப்பிக்கின்ற அறிக்கைக்கு அமைவாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ் சட்டத்தரணிகள் கோரியிருக்கின்றனர். பல்வேறு நாடுகளில் இராணுவத்தினர் தமது எதிரிகளையும் தமக்கு எதிரான முக்கிய புள்ளிகளையும் இலக்கு வைத்து இவ்வாறான விஷம் கலந்த ஊசி மருந்து ஏற்றியிருக்கின்றார்கள். அதேபோன்று அவர்களை செயலிழக்கச் செய்வதற்கும் அழிப்பதற்கும் ரசாயனங்களை அவர்களுடைய உடல்களில் உட்செலுத்தியிருக்கிறார்கள் என தமிழ் சட்டத்தரணிகள் அமைப்பு அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அத்தகைய நாடுகள் சிலவற்றின் இராணுவ உதவி மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை இலங்கை அரசு விடுதலை புலிகளை இராணுவ ரீதியாக தோற்கடிப்பதற்கு பெற்றிருந்தது. அந்த வகையில் இத்தகைய விஷம் கலந்த மருந்து அல்லது ரசாயனம் முன்னாள் விடுதலை புலிகளின் உடல்களில் ஏற்றப்பட்டிருக்கலாம். ஆகவே அவர்கள் தெரிவித்துள்ள விஷ ஊசி விவகாரத்தை முக்கிய விடயமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பில் அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவராக உள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அதே நேரம் மிகவும் நுணுக்கமான தொழில்நுட்ப விடயமாகிய இந்த விஷ ஊசி விவகாரத்தை உள்ளூர் மருத்துவர்கள் கையாள்வது கடினம் என்றும் அதற்குரிய வசதிகள் இங்கு இல்லை என்பதாலும் இந்த விடயத்தில் ஐநா தலையிட்டு சர்வதேச மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய விஞ்ஞானிகள் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.